Subhanallah. Subhanallah wa bihamdihi subhanallahil azim. Subhana dzil jabaruti wal malakuti wal kibriyai wal azmah. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له اللهم صل على محمد النبي وأزواجه أمهات المؤمنين وذريته وأهل بيته كما صليت على آل إبراهيم إنك حميد مجيد إنغلوديا ماذا عند والسرني هلتين இந்த மாதத்திற்கான நிகழ்ச்சி என்று இன்று எங்களோட தலைப்பு இஸ்லாத்தில் அமீராக நியமிக்கப்பட்டுள்ளவர், அதாவது அமீருக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப அதுக்கு இப்படி ஒரு தலைப்பு பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்ப அதுக்குரிய மிக முக்கிய காரணம், அடிப்படை பிரச்சனை என்னன்னு பார்த்தால் அமீருக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லை. அதுதான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அப்ப இன்றைக்கு இஸ்லாத்தில் தலைவராக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அமீர், அவருக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், மதிப்பு, மரியாதை, அவருக்கு எந்த அளவு கட்டுப்படணும், இந்த விஷயங்களை நாங்க திரும்ப ஒருக்க ஞாபகம் செஞ்சு கொள்ள போறோம். அப்ப இந்த விஷயங்கள் சரியாக எங்கட உள்ளங்கள்ல பதியணுங்கிறதுக்காக தான் நாங்க பயான் செய்யறது. இந்த ஒரு அமைப்புல இருந்து எந்த அளவுக்கு வித்தியாசங்களை கடைபிடிச்சு வரோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு தஆலா எப்படி வடிவமைச்சிருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியும். குர்ஆன் ஹதீஸை இறக்கி சரி போல எல்லாம், அதாவது ஹலால் ஹராம், எது கூடும் எது கூடாதது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி நீங்க நீங்க பார்த்து செஞ்சு கொள்ளுங்க, இந்த மாதிரி விட்டுட்டு போக இல்லை. சரியான இஸ்லாம்டா எங்க எல்லோருக்குமே தெரியும், ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவரு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மாமூர்களை வழிநடத்துவார். அப்ப திரும்ப ஒரு பார்ப்போம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எப்படி ஒரு சரியான இஸ்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்குது, அப்ப அது ஒரு கூட்டமைப்பாக இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அந்த தலைவர் கட்டுப்பாட்டின் கீழே மாமூர்கள் இருப்பாங்க. குர்ஆன் ஹதீஸ கொண்டு அந்த கூட்டம் வழி நடக்கும், அந்த தலைவர் அந்த குர்ஆன் ஹதீஸ கொண்டு அவர் வழி நடத்தும். அப்ப இந்த ஒரு வடிவத்துல தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா வடிவமைத்திருக்கின்றார். இன்றைக்கு நாங்க பார்க்க போற பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்றால், ஒரு அமீர் அவருக்கு எந்த அளவு கட்டுப்பட வேண்டி இருக்குது, அது எந்த அளவு அவசியமான ஒன்று, அதே நேரம் அது சம்பந்தப்பட்ட இன்னும் பல விஷயங்களை நாங்க பார்க்க போறோம். முதலாவதாக ஒரு அல்குர்ஆனிய வசனம், சூரத்து நிசா இந்த அத்தியாயத்தின் 59வது வசனம். யாயுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களில் உள்ள தலைவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அப்ப இதுல மூன்று வகையான கட்டுப்பாடுகளை அல்லாஹு தஆலா எங்களின் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றார். ஒன்று, அல்லாஹுக்கு கட்டுப்படுறது, அவனுடைய வார்த்தைகளை மதிச்சு அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தைகளை மதிச்சு அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. மூன்றாவது, நாங்க இருக்கக்கூடிய அந்த கால பிரிவுல யார் எங்களுக்கு தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறது. இந்த கட்டுப்பாடை அல்லாஹு தஆலா எங்கள் மீது கடமையாக ஆக்கி இருக்கின்றான். இது குர்ஆனிய வசனம். அடுத்தது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்படி யார் தூதருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டார். அமீர் யார் அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, மன் அசல் அசானி பக்கத அசல்லா, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவர் ஆவார். வமன் அசல் அமீர பக்கத அசானி, யார் அமீருக்கு மாறு செய்கிறாரோ அவர் எனக்கு மாறு செய்தவர் ஆவார். அப்ப இந்த விஷயங்களின் மூலம் ஒரு அமீருக்கு கட்டுப்படணும், இது கடமை என்றது எங்களுக்கு விளங்குது. அதே நேரம் அவருக்கு கட்டுப்படாம மாறு செய்யறது பாவம், அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எந்த அளவென்றால் அது நபிக்கு மாறு செய்ததாக ஆகும், கடைசியில் அது அல்லாஹுக்கு மாறு செய்த அளவுல போகும் என்ற விஷயங்கள் இதுல இருக்குது. அப்ப இந்த ரெண்டு, ஒரு குர்ஆனிய வசனம் ஒரு ஹதீஸின் மூலம் எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கி இருக்கும். அமீருக்கு கட்டுப்படுறது அப்படி ஒரு கடமை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு கடமையாக இருக்குது, எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தலைவர் அமீர் எப்படி இருக்கணும், அவருக்கு ஏதாவது தகுதிகள் இருக்கணுமா? இந்த பெரிய வீட்டுல பிறந்தவரு, அது அழகானவரு, பெரிய பெரிய ஆடைகள் வசதி, அந்த உயர்த்தர ஆடைகள் உடுத்தணும், இப்படி ஏதாவது தகுதிகள் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தால், இஸ்லாத்துல ஒரு அமீருக்கு இப்படி இப்படியான தகுதி எல்லாம் இருக்கணும்னு எந்த ஹதீஸும் இல்லை. அப்ப எப்படி இருக்குது, ஒரு அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பாடு, ஒரு அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பாடு. இதை விட தெளிவா இன்னொரு இடத்துல வருது, ஒரு கருப்பு அடிமை விரல்கள் வெட்டப்பட்டவர், உங்களுக்கு உங்களுக்கு அமீரா நியமிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு செவிசாயிங்க கட்டுப்படுங்க என்ற ஒரு விஷயம் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அமீருக்கு கட்டுப்படுறது என்னத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு வலியுறுத்தப்பட்ட விஷயம் அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழலாம். அதுக்குரிய பதில்களும் எங்கள்ல அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமா ஒரு பொறுப்புல நாங்க இருக்கிற நேரம் எங்களுக்கு கீழே சிலவங்க இருக்கிறாங்க என்றால் அந்த நேரம் விளங்கும், ஒரு தலைவர் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு முக்கியமா இருக்குது. கீழே இருக்கக்கூடியவங்க பெருசா விளங்க,
அந்த தலைவருக்கு விளங்கும். என்னத்துக்கு அவரு இப்படியான சில கட்டுப்பாடுகளை போடுறாரு, அதே நேரம் மக்களோட ஒத்துழைப்பு அவரை எதிர்பார்ப்பாரு, இது இதெல்லாம் என்னதுக்காக செய்யறாரு என்றால் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம் ஒண்ணு அவருக்கு இருக்கும், அதை அடையிறதுக்காக இந்த விஷயங்களை செய்வாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இதுல சரியா விளங்குறது என்றால் நாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொறுப்பா இருக்கோம், அப்ப விளங்கும். ஒரு அமீருக்கு கட்டுப்படணும்ன்ற ஒரு விஷயம் என்னதுக்கு இந்த அளவு வலியுறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு. அப்போ முதலாவது நாங்க பார்த்தோம், ஒரு அமீருக்கு கட்டுப்படணும். அப்ப சாதாரணமா ஒரு பஸ்ல பயணம் செய்யறதா இருக்கட்டும், அடுத்தது எங்கேயாவது போறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் மதரசாவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் இருக்கதான் வேணும், இல்லாம அது நடக்கிறது இல்ல. ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டாலும் தந்தை அவருக்கு தலைவரா இருப்பார், அவரோட சொல்படி கேட்டு நடக்கிற நேரம் தான் அந்த ஊடு ஊடா இருக்கும். அப்போ இப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் ஒண்ணு தேவை, இந்த அவசியம் எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு விளங்குது. அப்போ இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு, ஒரு சமூகம் சீர்திருந்தி நடக்கிறதுக்கு, அடுத்த மக்கள் அந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுறதுக்கு ஒரு அமீர் எந்த அளவு தேவைங்கிறது சரியா யோசிக்க கூடிய எல்லாருக்குமே விளங்கும். இதுக்கு மத்தியில தான் இன்றைக்கு பிரிவுகள்ல ஒரு அமீர் தேவையில்லை, இந்த ஒரு மடத்தனமான அழைப்பு, மடத்தனமான ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க. அப்ப நாங்க வந்து இந்த குர்ஆன் ஹதீஸ வச்சு தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஒரு அமீர் என்ன, ஒரு எங்க அவருக்கு கட்டுப்படுறது கடமைன்றதை நாங்க முதலாவது விளங்கி கொண்டோம். அடுத்தது அவருக்கு எந்த தகுதிகளும் கூறப்படவில்லை, அவர் எப்படியானவராயிருந்தாலும் சரி, ஒரு அடிமையாக அவர் இருந்தாலும் சரி, கைகள் வெட்டப்பட்ட அதாவது விரல்கள் துண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஐயா விரல்கள் துண்டிக்கப்பட்டவரை வச்சுக்கிறாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை, அந்த அமீருக்கு கட்டுப்படுற அவசியத்தை தான் அங்க நாங்க பார்க்க வேண்டியது. இன்னும் இங்குது நிறைய விஷயங்கள் இன்னொரு இடத்துல வருது. எப்படி ஒரு அமீர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, உங்களை விட அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு, உங்களை விட அடுத்த ஆக்களுக்கு அவருக்கு பிடிச்ச ஆக்களாயிருக்கும் அல்லது அவரோட குடும்ப உறவினர்களாயிருக்கும் முன்னுரிமை கொடுக்கிறாரு. இந்த நேரம் என்ன செய்யறது, அவர் குர்ஆன் ஹதீஸ கொண்டு வழிநடத்தும் காலம் எல்லாம் அவரு கட்டுப்படணும். ஒரு அமீர் இருக்கிறாரு, எங்கட சொத்துகளை அவரு பறிச்சு கொள்றாரு, எங்கட முதுகில அவர் அடிக்கிறாரு, இந்த நிலையிலும் என்ன செய்யணும், அவருக்கு கட்டுப்படணும், அவர் குர்ஆன் ஹதீஸ கொண்டு வழி நடத்தும் காலம் எல்லாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களின் மூலம் ஒரு தலைவர் எப்படியான ஒரு கோலத்தில் அவர் இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ கொண்டு அவர் வழி நடத்தினால் அவருக்கு கட்டுப்படணுங்கிறது இஸ்லாத்துல உள்ள சட்டம். இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், புதுசா ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னைக்கு இத எங்களுக்கு சொல்லி தந்தவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க கவலையாயி. அப்ப இந்த தலைவர் விஷயத்துல இவருக்கு கட்டுப்படணும்ன்ற விஷயத்துல ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனையை தான் இஸ்லாம் வச்சிருக்கிறது, மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த நிபந்தனை என்னன்னு நாங்க பார்ப்போம். எப்படி, அவரு அடிமையா இருந்தாலும் கட்டுப்படணும், விரல்கள் வெட்டப்பட்டவரா இருந்தாலும் கட்டுப்படணும், எங்களை முதுகுல அடிக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, அடுத்த அதாவது எங்களை விட அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவரா இருந்தாலும் சரி, இப்படி நிறைய விஷயங்கள் வருது. இது எந்த நிலையில அவர் இருந்தாலும் அவர் குர்ஆன் ஹதீஸ கொண்டு வழி நடத்துறாரா, அவருக்கு கட்டுப்படணும், அவர் சொல்ற வார்த்தைக்கு செவி சாய்க்கணும், அவருக்கு ஒத்துழைப்பா இருக்கணும், இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வழி. ஆனால் ஒரே ஒரு இடம் இருக்குது, அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும்தான் ஒரு அமீர் விஷயத்துல எங்களுக்கு கை வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. எப்படி, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்ப இந்த நான் மேல சொன்ன இந்த ஹதீஸ்கள் பல வடிவங்கள்ல பல கோணத்துல வருது இந்த கட்டுப்பாட்டை வலியுறுத்தி. அவர் இப்படி இருந்தாலும் கட்டுப்பாடு, அப்படி இருந்தாலும் கட்டுப்பாடு, எப்படி இருந்தாலும் கட்டுப்பாடு, இந்த விஷயம் வருது. அப்ப அதுல ஒரு துண்டுல ஒரு பகுதியில வந்து ஒரு சஹாபி கேக்குறாங்க, எப்படி எப்படி இந்த மாதிரி முதுகுல அடிக்கக்கூடிய ஆளா இருக்கிறாரு, சொத்துகளை பறிக்கக்கூடிய ஆளா இருக்கிறாரு. இந்த சொல்ற நேரம் சஹாபி கேக்குறாங்க, யாரு சொல்ல என்ன செய்யறீங்க, என்ன சொல்றீங்க அந்த நேரம். அவரை நாங்க ஏதாவது அவர தலைமைத்துவ விஷயத்துல ஏதாவது ஒண்ணு செய்ய இயலாதா? அப்ப அத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாக்கணும். சும்மா நாங்க வார்த்தைக்கு அடுத்த அதை சொல்றதை கேட்டுக்கிட்டு போறோம், அடிச்சாலும் கட்டுப்படணும், சொத்த பறிச்சாலும் கட்டுப்படணும். அதை உண்மையிலே ஒரு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அத ஒரு அமீர் இருக்கிறாரு, ஒரு ஆள் எங்களுக்கு அமீரா நியமிக்கப்படுகிறாரு, அவர் எங்களை சொத்த பறிக்கிறாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல என்ன செய்யறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர தலைமைத்துவ விஷயத்துல கையெறிகிறது எந்த உரிமையும் இல்ல, இல்லா அன் தரவு குஃப்ரன். மேல ஒரு நிபந்தனை போடுறாங்க, அந்த நிபந்தனை உடப்பட்டாலே தவிர. அங்க நாங்க மேல பாத்துக்கிட்டு வந்தோம் ஒவ்வொரு விஷயம், அடிமையா நியமிக்கப்பட்டாலும் சரி, அவர் அடிக்கக்கூடிய இருந்தாலும் சரி, சொத்த பறிக்கக்கூடிய இருந்தாலும் சரி, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு ஹதீஸ்லயுமே ஒரு விஷயம் கூடுதலா வருது, ஒரு நிபந்தனை ஒண்ணு வருது. என்ன? யகூது கும்பி கிதாபில்லா, அவரு அவரை சொந்த விஷயத்துல எப்படி எப்படியே இருக்கட்டும், ஆனா அவர் வழி நடத்தக்கூடிய இருக்கிறே, இது குரான் ஹதீஸ கொண்டு வழி நடத்தக்கூடிய ஆளா இருக்கணும். அவரு அவர் அநியாயம் செய்யறாரு மக்களுக்கு, இது இல்ல விஷயம். அவரு குர்ஆன் ஹதீஸ கொண்டு வழி நடத்தணும், வழி நடத்துறாரா கட்டுப்படணும். அப்ப என்ன எப்படி தெளிவு அவரிடத்துல வருது? சில அமீர்மார்கள் வருவார்கள், அவர்கள் உங்களை விரும்புவார்கள், நீங்கள் அவர்களை விரும்புவீர்கள், அவர்கள் உங்களுக்காக பிரார்த்திப்பார்கள், நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்திப்பீர்கள். இன்னும் சில அமீர்மார்கள் வருவார்கள், எப்படி அவர்கள் உங்களோடு கோபிப்பார்கள், நீங்களும் அவர்களோடு கோபிப்பீர்கள், அவர்கள் உங்களை சபிப்பார்கள், நீங்களும் அவர்களை சபிப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ சொல்ற நேரம் அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார சொல்லா, அப்ப இப்படி ஒரு தலைவர், எப்படி நாங்க சபிக்கிறோம், வர அவர் நம்மள சபிக்கிறாரு, என்ன செய்யறது, இவர தலைமைத்துவத்தை பிச்சு எரிஞ்சிரவா, அப்படி நாங்க செய்யவான்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி செய்ய இயலாது. அவர் சரியா தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஆளா, நிலைநாட்டக்கூடிய ஆளா இருந்தால், அதாவது இருக்கும் காலம் வரைக்கும் அவரது தலைமைத்துவ விஷயத்துல எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. அப்ப என்ன அங்க பாருங்க, அவரு தொழுகைய நிலை நாட்டாம அதை உட்ரார்ந்தால் அவரை சிரிப்பு வைக்கிறார், அவர் குப்புற செய்யறார். அப்ப இங்கன தான் அவர விஷயத்துல எங்களுக்கு கை வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அப்ப இதத்தான் மேல சொன்னாங்க, எப்படி இல்லா அன் தரவு குப்ரன் பவாகன், குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா ஆதாரம் இருக்கணும், ஒரு செயல அவர் செய்யறாரு, இது தெளிவான குப்பு. இப்பதான் அவர தலைமைத்துவ விஷயத்துல கையடிக்க கை வைக்கிறதுக்கு மாமூர்களுக்கு உரிமை இருக்குது. அதே நேரம் இன்னொரு ஹதீஸும் இருக்குது, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அமீர் வாராரு, வந்து உங்களுக்கு பிதாத்துகளை ஏவுறாரு, விதாத்துகளை ஏவுறாரு என்று சொல்றாங்க. தொழுகையை பிற்படுத்துறாரு, அந்த நேரத்தை விட்டு பிற்படுத்துறாரு, விதாத்துகளை ஏவுறாரு, அதாவது இஸ்லாத்துல மார்க்கம் இல்லாத ஒரு விஷயத்த அவர் மார்க்கன்னு சொல்லி அதை உங்களுக்கு ஏவுறாரு. இப்படியான நேரத்துல இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னோடனே ஒரு சகாபி கேக்குறாங்க, யார சொல்ல என்ன செய்ய, அந்த நேரத்துல என்ன செய்ய அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த இப்னு மஸ்ஊத் நினைக்கிறேன் சொல்றாங்க, என்ன செய்யன்னு கேக்குறியா, இந்த கேள்வி சொல்றாங்க, லா தாஅத லிமன் அஸல்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அது ஒரு ஹதீஸ், லா தாஅத லிமக்லூக்கின் ஃபீ மஅசியதில் ஹாலிக். அப்ப ஒரு தலைவருக்கு நாங்க கட்டுப்படணும்ன்ற ஒரு விஷயத்தை நாங்க முதலாவது பார்த்தோம். அதுல முதலாவது விதிவிலக்கு, அவரு ஒரு தீமையை கொண்டு எங்களை ஏவுறாரா, அதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அடுத்தது, அவர் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஆளா இருக்கிறார், அதாவது எந்த மாறு என்றால் குஃபுரு ஷிர்க் பிதத். இஸ்லாத்துல இருந்து ஒரு மனுஷனை தூக்கி எறியக்கூடிய அந்த தவறுகளை செய்யக்கூடிய ஆளா இருந்தால் அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவருக்கு அந்த விஷயத்துல மட்டுமில்ல, அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பிதத்தை செஞ்சு அதை ஏவக்கூடிய அமீராக இருந்தால். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு பாக்குற நேரம், இந்த தலைமைத்துவம் அதாவது ஒரு அமீருக்குரிய கட்டுப்பாடு விஷயம் மிக தெளிவாக எங்களுக்கு இருக்கு. எப்படி சுருக்கமா சொல்றது என்றால், ஒரு அமீர் எப்படியும் இருக்கட்டும், அவருக்கு கட்டுப்படணும், அவ்வளவுதான். கண்டிஷன் என்ன, அவரு பாவத்தை ஏவுறாரா அந்த விஷயத்துல கட்டுப்பாடு இல்ல. அவர் அநியாயம் செய்வாரு, சொத்தாகிப்பாரு, என்னமா செய்யட்டும். எங்களுக்கு அதுல அவரை தலைமைத்துவ விஷயத்துல விளையாடுறதுக்கு அனுமதி இல்ல. அது எங்களை சபிச்சு எங்களோட கோவிக்க கூடிய ஆளா இருந்தாலும் சரி, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அதுல ஒரு நிபந்தனை ஒவ்வொரு ஹதீஸ்லயுமே இருக்குது. அந்த நிபந்தனை என்ன, அவர் குரான் ஹதீஸை கொண்டு வழி நடத்தும் காலம் எல்லாம் செவிமடுத்து கட்டுப்படு. குரான் ஹதீஸை கொண்டு வழி நடத்தும் காலம் எல்லாம் எப்போதுக்கும் பிக்கிட்டாபில்லா, இந்த வார்த்தை எல்லா ஹதீஸ்லயும் இருக்கு. அந்த நிபந்தனை அவர் உடைச்சி அவர் சிறுக்க செய்யறாரு, தொழுகையை விடுறாரு, பிதத்தை கொண்டு ஏவுறாரு, ஒரு குபுர செய்யறாரா, அந்த கண்டிஷன் உடப்பட்டுதா, அங்க அவருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அப்ப இந்த அமீருக்குரிய இந்த கட்டுப்பாடுங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா இருக்குது. சூஷ்மா சொல்ல போனா ஒரு வராசத்துன்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிடுவோமே. வராசத்துன்னு சொன்னால் ஒரு மனுஷன் மௌத்தா போனதுக்கு பிறகு அவரோட செல்வங்களை வச்சு அவரோட குடும்பத்தாருக்கு பங்கிட்டு, அவருக்கு மகன் இருப்பாரு, மகள் இருப்பா, அம்மா இருப்பாங்க ஒருவேளை, பாப்பா, அடுத்தது சகோதரன்மார். அப்ப ஒருத்தர் மௌத்தா போயிட்டா இருந்தால் அவரோட செல்வத்தை எப்படி பங்கிட்டுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிபந்தனை. இவங்களுக்கு 8ல் 1, அவங்களுக்கு 6ல் 2, இவங்களுக்கு 3ல் 2, இப்படி ஒரு வகையான ஒரு இது, அதை படிக்கிறதுக்கே ஒரு நாள் தானே. அப்படி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அந்த அமீருக்கு ஒத்து போறது, அமீருக்கு கட்டுப்படுறதுங்கிற அந்த சப்ஜெக்ட் அவ்வளவுக்கு ஒரு கடினமான விஷயம் இல்ல. 3 வார்த்தையில சொல்லலாம், குர்ஆன் ஹதீஸ கொண்டு வழி நடத்துறாரா கட்டுப்படணும், அவர் எப்படியும் கட்டும். பாவத்தை கொண்டு ஏவுறாரா, அதுல கட்டுப்பாடு இல்ல. குப்ரிச்சிருக்கு விதத்துக்கு போய்த்தாரா, அவருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. அப்பதான் தலைமைத்துவ விஷயத்துல நாங்க கை வைக்கலாம். இவ்வளவு தெளிவா எங்களுக்கு தெரிய இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சிரிப்பு வரும். இன்றைக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன, அமீர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, அவருக்கு பட்டிக்கும் இந்த பக்கம் சார் அதாவது சரியில்லை, அவர் தீர்ப்பை வழங்கிட்டார். உடனே அங்க போர்க்கொடி தூக்குறது, தீர்ப்புல நீதம் இல்ல, தீர்ப்புல நீதம் இல்ல, அவருக்கு சார்பான ஆக்களுக்கு சரியா நடந்து கொள்றாரு. இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட இதுல சரியா இருக்க முடியல. அதாவது இந்த தீர்ப்புங்கிற விஷயத்துல எப்படி ஒரு முறை வாராங்க, வந்து 2 பேரை விசாரிக்கிறாங்க, ஒருத்தருக்கு உள்ள உரிமை மற்றவர் அவரோட வாதாட்ட திறமையால வெல்றாரு, அவருக்கு இல்லாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, விசாரிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு இவர கதையை வச்சு விளங்குது, எப்படி இவர்தான் போல, இவருக்கு சார்பா சொல்லி விட்டாங்க அவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு சரியா தெரியாது என்ன. அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி உங்களோட வார்த்தைகளை வச்சுதான் நான் வந்து முடிவெடுப்பேன், உண்மை போய் எனக்கு தெரியாது, உங்களோட வார்த்தைகள் எப்படி இதோ அதை கவனிச்சுதான் நான் முடிவு எடுப்பேன். சரியா இருந்தா சரி, பொழையா இருந்து ஒரு சகோதரன் உரிமைய அவரோட விஷயத்த இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு போறாருந்தால் அவர் விளங்கி கொள்ளட்டும், அவர் நரகத்துல ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு போறாரு. உடனே அந்த மனுஷனுக்கு பயம் ஒண்ணு வந்தது, அங்கனே சொல்லிதான் யார சொல்ல என்னோட அவர் இருக்க. அவங்க நான் சொல்ல வர விஷயம், 100க்கு 100 சரியா தீர்ப்பு வழங்க நபியும் கூட முடியல. அப்ப அதுக்கு அப்ப அதே அப்படி இருக்க சாதாரண அமீர்மார்கள் ஏமாத்திரம். அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு தலைவருக்கு கட்டுப்படணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி இருக்க, சாதாரண எங்கட விஷயங்கள்ல சில பாதிப்புகள் வந்த உடனே சிலர் கொதிச்சு எழும்புறாங்க என்றால், அப்ப இவங்களுக்கு இந்த முதுகுல அடிச்சு சொத்த பரிச்சா எங்க இருப்பாங்களோ தெரியாது. நாங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த விஷயங்களை. அதே நேரம் இன்னும் தெளிவா ஒரு ஹதீஸன் வருது, மன் அஹானல் அமீர் ஃபக்கத் அஹானல்லாஹ், யார் ஒரு தலைவரை இழிவுபடுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டான். அந்த அளவுக்கு ஒரு அமீர் மதிக்கப்பட வேண்டியவர், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் என்று இஸ்லாம் தேகி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஒரு விஷ கருத்து ஒண்ணு, அதுக்கு ஆதாரம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது. சிலவங்க எடுத்துக்கொண்டால் இந்த இலங்கை, அதாவது எங்கட இந்த இதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அவர விஷயத்திலேயே ஒவ்வொரு குறைய கண்டுகொண்டு இவ்வளவு குரானிய வசனங்கள் ஹதீஸ தூக்கி எறிஞ்சி மனோவைச்சியை பின்பற்றி அவங்க அப்படி போறாங்க. பெரும்பாலும் அந்த தலைமைத்துவத்தை சூழ உள்ள ஆசை. அதே நேரம் மற்ற கிளைகள் எடுத்துக்கொண்டோடனே அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆனா ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு துண்டனு வச்சு கொள்றாங்க. எப்படி அமீரோட முரண்பட்டு முடிஞ்சி அந்த சட்டம் எல்லாம் பெரிய அமீருக்கு தான், இவருக்கு இல்ல, இவருக்கு இளைய அமீர் தான் அப்படின்னு ஒரு துண்டனு வச்சு கொள்றாங்க. எங்க இந்த எடுத்தாங்கன்னு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் அமீர்ல ஒரு விஷயம் தான் இருக்குது, அவருக்கு எல்லாருக்கும் அதே கண்ணியம் தான். அவருக்கு பெரியவரால் இருக்கலாம், அவரை வேண்டா விசாரணை செய்யலாம், அது இல்ல விஷயம். கட்டுப்பாடு, மதிப்பு, மரியாதை எல்லாருக்கும் ஒண்ணுதான். இல்ல வித்தியாசம் என்றால் அதுக்குரிய ஆதாரத்தை தாராளமா முன் வைக்கலாம். அப்ப இவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் தேடி பார்த்த வரைக்கும் எதுண்டால், அவர் ஒரு புலையை செஞ்சா விசாரிச்சிருக்கு உத்தரம் இல்லையா, மற்ற கிளை அமீர் மார்கள் செஞ்சா விசாரிக்க அவர்த்த பத்தி விசாரிக்கலாமா, அதனால இவருக்கு மதிப்பு மரியாதை வழங்க தேவையில்லை. ஒரு ஹதீஸ் ஒண்ணுது, அப்ப அதை வச்சு ஏதாவது விளங்குதான்னு பாப்போம். ஒரு அமீர், ஒரு தலைவர், ஒரு பொறுப்பாளிக்குரிய கண்ணியத்தை இஸ்லாம் எந்த அளவு வழங்கியிருக்குதுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், பல சம்பவங்கள் இருக்குது. அப்ப அதுல ஒன்னு சொல்றேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நடந்தது. ஒருத்தரை பொறுப்பாக்கி சில ஆக்களை யுத்தத்துக்கு அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்டு அந்த யுத்தத்துல ஒரு சம்பவம், ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. என்ன சரியா ஞாபகம் இல்ல, ஞாபகம் இருக்கிறத சொல்றேன், விஷயத்தை கவனிங்க. இவர் போறாரு அந்த அமீர், அடுத்தது அவர்ற பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போறாரு. அங்க ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, ஒரு காஃபிர் ஒரு முஸ்லீம, ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிரை வெட்டி கொலை செய்யறாரு. அப்ப என்ன சட்டம், அந்த காஃபிருடைய எல்லாம் இவருக்கு தான், அந்த முஸ்லீமுக்கு உள்ளது. அப்ப அவர் எடுத்துக்கொள்ள போற நேரம் அமீர் சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு காஃபிர் வெட்டுப்படுறாரு, அவரை வெட்டுறது ஒரு முஸ்லீம், ரெண்டு பேர், மற்றது வேறையா ரெண்டு பேர், ஒன்னு அமீர் இன்னொன்னு பொறுப்பாளி. அமீர் அங்கதான் அவர் அமீரா அனுப்பி வச்சுக்குது, அந்த அந்த ஒரு இடத்துக்கு அமீரா அனுப்பி வச்சுக்குது. அப்ப நபிசல்லா உசுரோட இருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, அமீர் இல்லாம மாமூர் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு வந்து இந்த இவர் வெட்டிட்டாரு தானே, அந்த காசிலுடைய செல்வங்கள் எல்லாமே இவருக்கு தான் சொந்தம், வெட்டினாலுக்கு தான் சொந்தம். அந்த அமீர் சொல்றாரு, அப்படி இல்ல, அப்படி இல்ல, இது வந்து தலைமைத்துவத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு அது திருப்பி தான் கொடுக்கப்படும். அப்ப இந்த விஷயம் அப்படியே அமீர் கிட்ட வருது, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வருது. அப்ப வந்த விஷயம் எச்சரி வைக்கப்படுது, இப்படி இப்படி நடந்தது, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இப்படியே விஷயம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நல்லா கவனிங்க இந்த துண்டை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அந்த மாமூர் இருக்கிறாரே அவர் சொன்னதுதான் சரி, என்ன ஒரு முஸ்லீம் வந்து ஒரு காஃபிரை வெட்டி கொலை செஞ்சால் அவருக்குரிய எல்லாம் இவருக்கு தான் அப்படி இந்த மாமூர் தான் சொன்னாரு, அது சரி. நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விஷயம் முடியுதா, இது ரூல். அதுக்கு பிறகு அங்கே வந்து அமீர் சொன்னது எப்படி என்ன நடக்குது, அவர் சொல்றது சொன்னது கொலையாகிட்டு, இப்ப அவருக்கு ஈந்து கிடையாது, யாருக்கு மாமூருக்கு, அவர் சொல்றாரு அப்பவே சொன்ன கேட்டீங்களா, ஒரு கிண்டல், ஒரு அற்பமா அவரு கடந்து விட்டு கன்சர் அதை பாட்டு விடுகிறாங்க சொல்றாங்க இல்ல கொடுத்துருங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு சொல்றாங்க நீங்க எடுக்க தேவையில்ல கலந்துட்டு கொடுத்துருங்க. இப்படி இருக்கிற சம்பவம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். விஷயம் இதுதான், ஒரு அமீர அவமதிச்சதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவமதிச்சவரோட நடந்து கொண்ட முறை. அப்ப இது யாரு அமீர் தானே? இந்த இப்ப அந்த சில விஷமிகளோட கருத்து சரியா? கிளை அமீர்மாருக்கு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், அவரை கண்ணியப்படுத்த தேவையில்லை மதிக்க தேவையில்லை, சரியா? இந்த ஒரு ஹதீஸ பாக்குன்னு விளங்குது சரியா போலயா? அப்போ இப்படி இருக்குது, பெருசா நாங்க நீட்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இதுல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சரியா பிள்ளையா என்றத நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இதுதான் என்னோட நோக்கம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஒரு வார்த்தை போடுவாங்க அமீருக்கு எதிராக நிக்கிறவங்க, என்ன என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்க தானே வேணும், நாம நீதம் அழிக்கணுமே, குரான்ல வருவத நீதம் ஆயிருங்க தக்குவாதுன்னு இருக்குண்டு இல்லாத ஆதாரம் எல்லாம் வந்துடும் கட்டது. எல்லாம் சரிதான் பொழந்து சொல்லல அமீரு சூபி குஞ்சு நம்ம சொல்ல இல்ல, ஒவ்வொரு மாதிரி இடிப்பாரு அமீர். இஸ்லாம் வந்து அமீரை கவனிக்க சொல்லி நம்மளுக்கு சொல்ல இல்ல, மாமூரை கவனிக்கணும்னு அமீருக்கு ரூல்ஸ் இருக்குது. எவ்வளவு ரூல்ஸ் இருக்குது, லிக்குல்லி காதிரின் லிவாவின் யோமலுக்கு யாமா, மோசடிக்காரன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கொடி கொடுக்கப்படும், மறுமையில ஒரு கொடி அவரோட பின்புற தலையில ஒரு கொடியும் நீண்டு நீண்டுகிட்டு நிற்கும் ஒரு மோசடிக்காரனுக்கு. அதுலயும் விசேஷமா யாருக்குண்டால் ஒரு பொதுவாக ஒருத்தருக்கு அமீராக நியமிக்கப்பட்ட அந்த அவரு செய்யற மோசடியை விட பெரிய மோசடி இல்லை. இது வந்து அமீருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசம். அதே மாதிரி வருது எப்படி, எந்த ஒரு அமீர் தன்னோட மாமூர்கள் விஷயத்துல கவனம் செலுத்தி அவங்களுக்கு தேவையான உபதேசங்களை சரியா வழங்காமிக்கிறாரோ அவரு இவங்களோட சொர்க்கம் போக மாட்டாரு. அது அவருக்குள்ள விஷயம், அல்லா பாத்துக்கிடுவாங்க. மாமூர்களுக்கு கடமை இல்ல அமீரை கவனிக்கிறது, எங்களை கவனிக்க சொல்லி அவருக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறது, இதுதான் விஷயம். அப்ப இந்த விஷயங்கள் நாங்க சரியா விளங்கி கொள்ளணும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களின் மூலம் நாங்க விளங்கக்கூடியது என்ன, ஒரு அமீருக்கு கட்டுப்படணும், அவர வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கணும், அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு மரியாதை மதிப்புகளை நாங்க வழங்கணும், அவருக்கு உதவி ஒத்தாசையா இருக்கணும், அவருக்கு ஒத்துழைப்பா இருக்கணும். ஆக பெரிய விஷயம் அதான், அவருக்கு ஒத்துழைப்பா இருக்கணும். அப்போ இந்த விஷயத்துல நிறைய பேர் இன்றைக்கு முரண்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியாம இல்ல, அழகா தெரியும். அப்படியே ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு ஜாயிலே தலை தவா பண்ணி பண்ண சொன்னா அவ்வளவு வர வாயில் இருந்துட்டு வந்தா அமீர் தீர்ப்புல நீதம் இல்ல அந்த ஆக்களை சொல்ற. அப்போ அது எல்லாமே எங்களுக்கு தெளிவா விளங்குது எப்படி, அவங்களோட மனோ இச்சை அவங்களோட விரோத குரோதம் தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம். இன்னைக்கு பாருங்க ஜமாத்துல ஒரு காலத்துல பெரிய பெரிய லெவல்ல இருந்தாலும் இன்னைக்கு ஜமாத்துல இல்ல, என்ன அவங்களோட ஓட்டன்னு பார்த்தா அவங்களும் அந்த தலைமைத்துவ விஷயத்துல கை வச்சு கான்பெரியாருன்னு சொல்ல போயிட்டு அங்க கைய வச்சு டிஜ மாத்த இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க. ஒவ்வொரு தரம் பார்த்தா விளங்கும், பேர் குறிப்பிட தேவையில்லை. அப்ப இந்த விஷயங்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கணும். நாளைக்கு இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு எங்கட சுயநலத்துக்காக எங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிற நேரம் நாங்க போர்க்கொடி தூக்கி நெப்பமா இருந்தால் இந்த குரானிய வசனங்கள்லாம் நாங்க தூக்கி எறிகிறோம், வேற ஒண்ணும் இல்ல. மறுக்கருத்து உங்கள்ட்ட என்ன பெரிய நீதம் இருந்தாலும் சரி அமீரோட முரண்படுறதுக்கு இஸ்லாத்துல எந்த அங்கீகாரமும் இல்லை. ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கூட்டமைப்பு அது சரியா இருக்கணுமா இருந்தால் அந்த அமீர் சரியா மக்களை கவனிக்கணும், அந்த மக்கள் சரியா ஒத்துழைப்பா இருக்கணும் அமீருக்கு. இது எந்த விஷயத்திலையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வரலாம், ஒரு பெற்றோர் இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறாரு, தாய் இருப்பாங்க, பிள்ளைகள். அந்த அந்த தகப்பன் என்னதான் செஞ்சாலும் தகப்பன் தகப்பன் தான், அவங்கள வந்து வெளியே நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்போமா? சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். அது பிள்ளைக்கு அடிச்சு போட்டாரு, ரோட்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா என்ன மூலம் கலப்போம், ஒரு வாப்பா பிள்ளைக்கு அடிச்சா என்ன சொல்லுவோம், ஒரு வாப்பா அடிப்பாரு என்னமும் செய்வார். இந்த லெவல்ல நாங்க யோசிக்கிறோம். அப்ப இதே யோசனை எங்களுக்கு என்னதுக்கு இந்த இஸ்லாமிய விஷயத்துல வரக்கூடாது, ஏன் வரமாட்டேங்குதுன்றால் குடும்பத்துல இருக்கிற அக்கறை எங்களுக்கு இஸ்லாத்துல இல்ல, குடும்பத்துல இருக்கிற அக்கறை எங்களுக்கு ஜமாத்துல இல்ல. அதுதான் உண்மை. எங்க எங்கட விஷயத்த நாங்க பாத்துக்கிட்டு போறோம். அப்ப இது இப்ப நான் சொல்ல அந்த தவறுகள் பலவீனங்கள் வந்து எங்கள்ல இருந்து நான் சொல்லல, இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொன்னேன். அப்ப இந்த விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ் அதுகள்ல இருந்து நாங்க சொன்னது, இதுல ஏதாவது பிழை இருந்தால் தெளிவா சுட்டி காட்டலாம். அப்ப இவ்வளவு விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க மாதிரி அவங்க அவங்களோட சுயநலத்துக்காக அமீரோட முரண்பட்டுக்கிட்டு ஜமாத்தை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்க போனோம் என்றால் இந்த இவ்வளவு வசனங்களையும் தூக்கி எறிகிறோம். ஒரு குர்ஆன் வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எப்படி, ஒமன் யாஷன் ஜிக்ரி ரஹ்மான் உகையுல்லஹு ஷைத்தானா ஃபஹுவ லஹு கரீம். யார் ரஹ்மானுடைய நல்லுபதேசங்களை புறக்கணிக்கிறார்களோ, அதை விட்டும் கண்ணை மூடிக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு ஷைத்தான்களை நாம் சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீம், அவன் அவர்களுக்கு உற்ற நேசனாக ஆகிவிடுவான். வ இன்னஹும் லயஸுதூனஹும் அனி ஸபீல் வ யஹ்தபூன அன்னஹும் முஹ்ததூன். அதோட என்ன நடக்கும், இவங்களோட வேலை என்னென்றால் யாரெல்லாம் நல்ல வழிக்கு வராங்களோ அவங்கள விட மாட்டாங்க. இன்னைக்கு பாக்குறோம், கண்கூடா பாக்குறோம், உதாரண கட்டத்தில் தெளிவா விளங்குது. யாரு கொஞ்சம் நல்லா வராங்களோ அவங்கள பிடிச்சு கதைக்கிறதும், அவங்களுக்கு வர்ற குறைய சொல்றதும், வர்ற குறைய சொல்றதும், இதுதான் வேலை. அதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க, வயஸ்தபூன் அன்னஹும் முஹ்ததூன், நினைச்சு கொள்வாங்களா அவங்க தான் சரியான வழியில இருக்கிறதா. மண்டைக்கு இறங்கின வசனம் மாதிரி இருக்கு. அப்ப இது அமீர் கட்டுப்பாடு இல்ல, பொதுவா அல்லாஹு தஆலா எந்த உபதேசத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயங்களை விட்டு நாங்க கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் இதுதான் நிலப்பாடு. சைத்தான் எங்களுக்கு கூட்டாளி ஆகிடுவான், அவன் திருக்குவான், நாங்க அதை சேர்ந்து ஓடுவோம். அப்ப இதுதான் நிலப்பாடு. இந்த விஷயங்கள் சரியா நாங்க விளங்கி கொள்ளணும். அப்ப இதுல வந்து பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, புது விஷயங்கள் ஒண்ணும் இல்ல. நாங்க கேட்ட விஷயங்களை எங்க மனசுல பதுக்கி கொள்ளணும். சொன்ன விஷயங்களை ஒரு சுருக்கமா திரும்ப ஒருக்க பார்த்துட்டு நாங்க இதை நிறைவு செய்வோம். இஸ்லாம் வந்து ஒரு அமீர் மாமூர்கள் இந்த ஒரு கூட்டமைப்பை கொண்டு இது உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த அதுல அமீரா இருக்கக்கூடியவருக்கு கட்டுப்படணும்ன்றது இஸ்லாம் வந்து எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயம். அந்த அமீர் ஒரு அடிமையாக இருக்கலாம், ஒரு கருப்பினத்தவராக இருக்கலாம், விரல்கள் துண்டிக்கப்பட்டவராக இருக்கலாம், எங்களை விட அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், எங்களுக்கு அடிக்கக்கூடியவராக எங்களை சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், அதே நேரம் எங்களோட கோபிக்கக்கூடிய எங்களை சபிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். எந்த வகையிலையும் இவர் குர்ஆன் ஹதீஸ கொண்டு வழி நடத்துறாரா, அவருக்கு கட்டுப்பட வேண்டியது எங்கட கடமை. அதை விட்டு அவர் அவுட் ஆகிட்டாரா, தெளிவான குபுர் அவர்ல இருக்குது, தெளிவா அவர் சிரிக்கு வைக்கிறாரு, விதத்தை கொண்டு ஏவுறாரா, அப்ப அவர்ற விஷயத்த மாத்தலாமா, அதோட அவர்ற விஷயம் முடிஞ்சு போயிரும். அதே போல அமீரா ஒருத்தர் வாராலும் அவருக்கும் இதே ரூல்ஸ் தான். இவர் அமீரா போயிட்டாரு, அடுத்து இவரால் அமீரா, இவர் அவ்வளவுக்கு இல்ல படிச்சார் இல்ல அப்படின்னு இல்ல. அமீர்ன்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாரா, அவருக்கு உள்ள மதிப்பு மரியாதை இதுதான். அதே நேரம் நாங்க கடைசா பார்த்த விஷயம், யார் ஒரு அமீரை இழிவுபடுத்துறாரோ அவரை அல்லாஹ் இழிவுபடுத்திட்டான்னு சொல்றான். என்ன, அவன் இழிவு அடைகிறே அது கன்ஃபர்ம், எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அதுல. அதே நேரம் நாங்க கடைசா ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அப்ப அதுல இஸ்லாம் ஒரு ரூல்ஸ வச்சிருக்குது. அந்த சம்பவத்துல நாங்க பார்த்தோம், அங்கனை சும்மா ஒரு வார்த்தை அங்கனை கிண்டி விட்டாரு அமீரை கடத்துல, அங்கனை நம்சலாசில மாற்றியே சொல்லிட்டாங்க விஷயம். அந்த அளவுக்கு ஒரு அமீருக்குரிய கண்ணியத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அப்ப இன்ஷா அல்லா, அப்ப இதுவரைக்கும் நாங்க ஏற்கனவே படித்த விஷயங்களும் கூட அல்லது இன்றைக்கு வந்து நாங்க திரும்ப இருக்கா இதுகளை ஞாபகம் செஞ்சிருக்கலாம். எங்கட அமீருக்கு அது யாரா இருக்கலாம், இது கிளை அமீராக இருக்கலாம் அல்லது தலைமைத்துவத்தின் அமீராக இருக்கலாம், இந்த விஷயங்களின் படி நாங்க இருக்கணும். இன்றைக்கு நாங்க இப்படி வாலிபர்கள் வேறையா நாங்க இது செஞ்சது காரணமே என்ன? எல்லாருக்குமே இந்த விஷயங்கள்ல ஆசை இருக்குது, இஸ்லாமிய விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆசை இருக்குது. ஆனா இன்றைக்கு அதிகமான ஆட்கள் கூடிட்டதால, அதுலயும் பலவீனமானவங்க அதிகமா இருக்கிறதால, நாங்க கொஞ்சம் ஒரு விஷயத்துல முயற்சி செஞ்சா பக்கத்துல வந்து தட்டி விட்டுருவாங்க, நாசுமா இது வேலை பேர். அப்ப இந்த ஒரு மாதிரி இப்படியே நாசுமா பெயரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அப்ப இன்ஷா அல்லா நாங்க எந்த நோக்கத்துல ஒன்றுபட்டோமோ அந்த நோக்கத்தை நாங்க நிறைவேற்றணும். எங்கள என்னென்ன தவறுகள் இருக்குதோ அதுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும். அடுத்தவங்க விமர்சிக்கிறாங்கிறதுக்காக எங்கட இந்த விஷயங்களை நாங்க விட்டு கொடுக்க இயலாது. இதுகளை முடிஞ்ச அளவுக்கு நாங்க இறங்கின இந்த விஷயத்தை நாங்க செஞ்சு காட்டணும், செஞ்சு ஒரு வெற்றியை காணணும். அடுத்தது நாங்க சென்ற சூராவில் ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தோம். அப்ப அதான் இன்றைக்கு நான் தலைப்பா எடுக்கிறதுக்கு இருந்தது. ஆனா வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு அவசியமான தலைப்பாக இது இருக்கிறதால தலைப்பை மாற்றி கொண்டோம். அப்ப அந்த சுபஹுடைய விஷயத்துல ஒரு விமர்சனம் வந்ததாக எங்களுக்கு தெரியும். சில நலன் விரும்பிகள் அந்த விமர்சனத்தை செஞ்சிருந்தாங்க. இவங்க இப்படியான ஒரு நல்ல விஷயத்தை செய்யறாங்களே, சுபுக்கு இல்லையேன்னு கவலைப்பட்டிருந்தாங்க. அப்போ அதுகளை வச்சு நாங்க வந்து அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆலோசனை செஞ்சோம். அப்ப அதுகள எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது இந்த விஷயத்தையும் நாங்க கொஞ்சம் பேசணும். இன்ஷால்லா நாங்க வரக்கூடிய நிகழ்ச்சியில அதுகளை நாங்க பார்ப்போம். இன்றைக்கு நாங்க படிச்ச இந்த விஷயங்களை சரியா ஆழமா மனசுல பதிச்சு நாங்க செயற்படுறதுக்கு தயாராகுவோம். Thank you.